அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய முக ஸ்டாலின் தெரிவித்த கருத்து.
அந்த தேர்தல் அறிக்கை இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, இதை செய்ய போறோம் செய்ய போறோம்னு சொல்லி இருக்கிறதுனால இதுவரை எதையும் செய்யவில்லை என்பதை அவங்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்.
5 நாட்களாக தொடர்ந்து வந்த லாரிகளின் வேலை நிறுத்தம் தமிழகத்தில் வாபஸ் பெறப்படுவது குறித்த செய்தி.
போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை விவாதம் செய்து அதில் சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மாலதி. செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் மெட்ரோ ரயில் நிலைய குண்டுவெடிப்பில் 10 பேர் பலியாகியுள்ளதாகவும் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2 மத்திய மெட்ரோ நிலையங்களுக்கு இடையில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்புக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் முயன்று வருவதாக இப்போது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 47 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இதில் பெரும்பாலானோர் மருத்துவமனை ஒன்றுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்தார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள வோஸ்டானியா என்ற இன்னொரு மெட்ரோ நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டு ஒன்றை ரஷ்ய பாதுகாப்பு படைப்பிரிவுகள் செயலிழக்கச் செய்தன. சிரியாவில் IS தீவிரவாதிகள் ஆபத்தான இயற்கை சுரங்கங்களையும் கன்னிப்பொறிகளையும் விட்டு சென்றுள்ளதாக சிரியாவில் பணியாற்றி வரும் முன்னணி உதவி முகமைகளில் ஒன்றான மெடிசின் சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மன்பிச் பகுதியில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் இதுபோன்ற வெடிப்பொருட்களால் பாதிக்கப்பட்ட சுமார் 200 பேருக்கு மருத்துவ பணியாளர்கள் சிகிச்சை அளித்திருப்பதாக உதவி முகமை கூறுகிறது. கன்னி வெடிகளை அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முயற்சிகளை அனுமதிக்குமாறு மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்புகளுக்கு தன்னார்வ அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. நைஜீரிய மாணவர்கள் மீது அண்மையில் தில்லியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இனவெறி மற்றும் இனவாத தாக்குதல்கள் என்று கூறும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் இந்த தாக்குதல் சம்பவங்களை இந்திய அதிகாரிகள் கையாண்ட விதத்தை விமர்சித்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து சுயாதீனமான விசாரணையை ஐநா மனித உரிமை கவுன்சில் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. உள்ளூர் இளைஞர்களுக்கு நைஜீரிய மாணவர்கள் போதை மருந்துகள் கொடுத்து வருவதாகவும் அதில் ஒருவர் போதை மருந்தை அதிக அளவில் பயன்படுத்தியதால் இறந்து போனதான சந்தேகத்தில் கடந்த திங்கட்கிழமையன்று 4 நைஜீரிய மாணவர்களை கும்பல் ஒன்று தாக்கியது. ஜிப்ரால்டரை பற்றி வெளிவரும் சில கருத்துக்கள் தமக்கு ஆச்சரியமளிப்பதாக கூறும் ஸ்பெயின் நாட்டு வெளியுறவு அமைச்சர் அல்ஃபான்சா டஸ்டிஸ் ஆத்திரமடைய வேண்டிய அவசியம் இல்லை என்றார். ஸ்பெயினால் உரிமை கோரப்படும் பிரிட்டனின் பகுதியான ஜிப்ரால்டரை பாதுகாப்பது அவசியம் என்று கூறும் பிரிட்டனின் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் தலைவர் மைக்கேல் ஹாவர்ட் தேவைப்பட்டால் பிரிட்டன் பிரதமர் தெரீசா மே போர் தொடுக்கலாம் என்று ஞாயிற்றுக்கிழமையன்று பரிந்துரைத்திருந்தார். பிரெக்ஸிட் பேச்சுவார்த்தைகளின் போது ஜிப்ரால்டர் குறித்து எந்த ஒரு தடுப்பதிகாரத்தையும் ஸ்பெயின் பயன்படுத்தும் வாய்ப்பு உண்டு என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைக்கு பதிலளித்த மைக்கேல் ஹாவர்ட் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எகிப்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையான உறவுகளில் கடந்த சில ஆண்டுகளாக இறுக்கம் நிலவி வந்த நிலையில் நிலைமையை சுமூகமாக்கும் முயற்சிகள் ஒரு பகுதியாக எகிப்து அதிபர் அப்துல் ஃபட்டா அல்சிசி இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை வாஷிங்டனில் சந்திக்க உள்ளார். கடந்த ஆண்டு இரு தலைவர்களும் சந்தித்தபோது எகிப்துடன் உருவான உறவை ட்ரம்ப் மீண்டும் புதுப்பிக்க விரும்புவதாக வெள்ளை மாளிகை கூறுகிறது. 2010ஆம் ஆண்டு போலந்து விமானத்தில் பயணம் செய்த 96 பேரும் உயிரிழக்க காரணமான விபத்திற்கு ரஷ்யாவை சேர்ந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இருவர் மற்றும் அந்த சமயத்தில் விமான கட்டுப்பாட்டு கோபுர பணியில் இருந்த மற்றொரு ரஷ்யர் மீது புதிய குற்றச்சாட்டுகளை கொண்டுவரப்போவதாக போலந்து நாட்டின் அரசு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். ரஷ்யாவின் மேற்கு நகரமான
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீது திமுகவின் செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
மக்களை பற்றி கவலைப்படாமல் பதவியை பற்றி மட்டுமே எண்ணி கவலைப்படக்கூடியவர் ஓ பன்னீர்செல்வம் என திமுகவின் செயல் தலைவரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான முக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் இன்று திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான மருது கணேஷுக்கு ஆதரவாக முக ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக சென்னை ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் மத்தியிலும் முக ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது அதிமுகவின் 2 அணிகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முக ஸ்டாலின் வெளியிட்டார். அது தொடர்பாக மு க ஸ்டாலின் தொடர்ந்து பேசுகையில், இப்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளாக அதிமுக நிற்கிறது. அந்த இரண்டு அணியாக நிற்கக்கூடியவர்களில் ஓர் அணியில் நிற்கக்கூடியவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஃபெரா வழக்கு இருப்பதால் ஃபெரா மாஃபியா அணி என்று சொல்லக்கூடிய தினகரன் அணியாக நிற்கிறது. இன்னொரு அணி மணல் மாஃபியா அணி, சேகர் ரெட்டி என்பவருடன் தொடர்புடைய மணல் மாஃபியா அணி, ஓபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அணி என்றார். தொடர்ந்து மீனவர்கள் மத்தியிலும் பேசிய மு க ஸ்டாலின், அதிமுகவின் இரண்டு அணியினரும் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை குறித்தும் குறிப்பிட்டு பேசினார்.
இப்ப ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, இதுதான் பெரிய வேடிக்கையா இருக்கு. எப்போதுமே பொது தேர்தல் நேரத்துலதான் தேர்தல் அறிக்கையை அதாவது ஆளுங்கட்சி சார்ந்தவங்க வெளியிடுவாங்க. ஆனால் ஆறு வருஷமா ஆட்சியில் இருந்தவங்க இப்ப ரெண்டா பிரிஞ்சிருக்கலாம், ரெண்டு அணியா போயிருக்கலாம். நாங்க ஆட்சியில் இருந்த போது செஞ்சோன்னு சொல்லிட்டு வாக்கு கேட்டா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, இதை செய்ய போறோம் செய்ய போறோம்னு சொல்லி இருக்கிறதுனால ஆக இதுவரை எதையும் செய்யவில்லை என்பதை அவங்களே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்
என்றார் மு க ஸ்டாலின். சென்னை ஆர்கே நகர் தொகுதியின் முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க திமுக முயற்சிகளை முன்னெடுக்கும் என வாக்குறுதி அளித்த மு க ஸ்டாலின், அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க நடவடிக்கைகளை எடுப்போம் எனவும் உறுதி அளித்தார்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. தமிழகத்தில் ஐந்து நாட்களாக தொடர்ந்து வந்த லாரிகளின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்படுவது குறித்த செய்தியை வழங்குகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழக அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் சமரசம் எட்டப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் ஐந்து நாட்களாக தொடர்ந்து வந்த லாரிகளின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்படுவதாக தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். இன்று திங்கட்கிழமை சென்னை தலைமைச் செயலகத்தில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினருடன் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமாரசாமி,
இன்று மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை முழுவதுமாக விவாதம் செய்து அதில் சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டது. நாங்கள் வாகனங்களை இயக்க தயாராக இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் போராட்டம் இனி நடத்துவதாக இல்லை, சுமூக முடிவு எட்டப்பட்டது
என்றார் தமிழக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமாரசாமி. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழகத்தில்தான் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைவாக உள்ளது என குறிப்பிட்டார்.
லாரி உரிமையாளருடைய கோரிக்கைகள், ஒன்று பதிவு கட்டணம், வட்டார போக்குவரத்து கழக அலுவலகத்தில் புதிய வாகனங்களுக்கு பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த கட்டணத்தையும் மாண்பு முதலிடத்தில் எடுத்துரைத்து அதற்கு உண்டான அரசு ஆணையை பெற்று அந்த கட்டணங்கள் குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பெட்ரோல் டீசல் வந்து அரசினுடைய கொள்கை முடிவு. இன்றைய சூழ்நிலையிலும் தமிழகத்தில் தான் பெட்ரோல் டீசல் விலை குறைவாக இருக்கிறது, அதையும் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள்
என்றார் அமைச்சர் விஜயபாஸ்கர். கடந்த ஐந்து தினங்களாக தென்னிந்திய மாநிலங்களில் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் ஒன்றை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தொடங்கி இருந்தார்கள். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்கிற அச்சம் நிலவி வந்த சூழலிலும், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி ஏறி வந்த சூழலிலும் இன்று திங்கட்கிழமை வேலை நிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. அதே சமயம் அண்டை மாநிலங்களில் லாரிகளின் வேலை நிறுத்தம் தொடர்வதால் தமிழகமும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜெயக்குமார், விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் மரியம் மைக்கேல்.
தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆதரவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ இன்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முந்தைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதிய கடிதங்களை தொகுத்து குற்றம் சாட்டுகிறேன் என்ற பெயரில் 2009 வெளியிட்டார். அந்த வெளியீட்டு விழாவில் வைகோ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கான மனு ஒன்றை தாக்கல் செய்த வைகோ நீதிபதி கோபிநாத் முன்பாக இன்று சரணடைந்தார். பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த வழக்கை முடித்து வைக்கும்படி நீதிபதியிடம் வைகோ கோரினார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த வழக்கின் காரணமாக தன்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையும் இந்த வழக்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வைகோ கூறினார். இதையடுத்து நீதிபதி வைகோ தனது சொந்த ஜாமீனில் செல்லலாம் என்று கூறினார். ஆனால் அதனை ஏற்க வைகோ மறுத்துவிட்டார். வழக்கை முடித்து வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் தான் சிறைக்கே செல்வதாக கூறினார். இதையடுத்து வைகோவை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதன் பிறகு வைகோ புழல் சிறைக்கு அடைக்கப்படுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த வழக்கு April 17 மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கிறது.
மரியம் மைக்கேல் வழங்கிய செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் H1N1 இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தொற்று மீண்டும் பரவக்கூடிய ஆபத்து காணப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஆர். உதயகுமார்.
இலங்கையில் H1N1 வைரஸ் தொற்றுக்குள்ளாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. குறிப்பாக மத்திய மாகாணத்தில் மட்டும் 3 மாத காலத்தில் 17 மரணங்கள் பதிவாகி இருப்பதாக கூறுகின்றார் மாகாண சுகாதார சேவைகள் இயக்குநர் டாக்டர் சாந்தினி சமரசிங்க.
மத்திய மாகாணத்தில் H1N1 நோயாளிகள் மாத்தளை மாவட்டத்தில் 73 பேர், கண்டி மாவட்டத்தில் 40 பேர், நுவரெலியா மாவட்டத்தில் 2 பேர் என 115 பேர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். கண்டி மாவட்டத்தில் 12 பேர், மாத்தளை மாவட்டத்தில் 5 பேர் என்ற எண்ணிக்கையில் மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. இவர்களில் இருவர் கர்ப்பிணி தாய்மார்கள். இதற்கு முன்னர் 2009-2014 வருடங்களில் காணப்பட்டது. இதில் 2009 தான் அதிகரித்த நிலை இருந்தது. இவரிடம் இதுவரை அதுபோன்ற அதிகரிப்பு இல்லை. கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குன்றிய நாட்பட்ட நோயாளிகள் மற்றும் 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் H1N1 வைரஸ் தாக்கம் குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும். இந்த வகையினருக்கு நோய் ஏற்பட்டால் மரணம் கூட ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது
என்றார் டாக்டர் சாந்தினி சமரசிங்க. இதேவேளை கிழக்கு மாகாணத்திலும் இந்த வைரஸ் தாக்கம் என சந்தேகிக்கப்படும் 3 மரணங்கள் பதிவாகி உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
ஆர். உதயகுமார். மன்னார் மாவட்டம் முள்ளிக்குளத்தில் நிலை கொண்டுள்ள கடற்படையினர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தங்களை அங்கு மீள்குடியேற்ற வேண்டும் என கோரி போராட்டம் நடத்தி வரும் கிராம மக்களை சர்வதேச மன்னிப்பு சபையின் குழுவினர் இன்று நேரில் சந்தித்தனர். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வாக்குறுதிகளை வழங்கினால் மட்டும் போதாது, அவற்றை நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் சலீல் ஷெட்டி அவர்கள் இன்று மன்னார் முள்ளிக்குளத்தில் தெரிவித்திருக்கின்றார். முள்ளிக்குளம் கிராமத்தில் நிலை கொண்டுள்ள கடற்படையினரை அங்கிருந்து வெளியேறுமாறு கோரி போராட்டம் நடத்தி வருகின்ற அந்த ஊர் மக்களை சந்தித்து அவர் கலந்துரையாடினார். மன்னார் மாவட்டத்தில் உள்ள முள்ளிக்குளம் கடலோர கிராம மக்கள் கடந்த 2007 யுத்த முதல்களின் போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதனையடுத்து கடற்படையினர் அங்கு தமது முகாம் ஒன்றை அமைத்து நிலை கொண்டிருக்கின்றனர். யுத்தம் முடிவடைந்த போதிலும் கடற்படையினர் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறவில்லை. இதனால் அந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமது சொந்த கிராமத்தில் மீள்குடியேற முடியாது இருக்கின்றது. அவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முள்ளிக்குளத்தில் அமைந்துள்ள கடற்படை தளத்தை அகற்றி தங்களை தமது சொந்த காணிகளில் மீள்குடியேற்ற வேண்டும் என அவர்கள் விடுத்த கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் கடற்படையினரும் அரசும் கண்டுகொள்ளவில்லை. யுத்தம் முடிவுக்கு வந்து 8 வருடங்களாகின்ற நிலையில் கடந்த 12 தினங்களாக அந்த ஊர் மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இன்று அங்கு விஜயம் செய்த சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் சலீல் ஷெட்டி அவர்கள் அந்த மக்களின் நிலைமைகளை நேரில் கண்டறிந்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டார்.
It's not just a matter of going to Geneva and making promises. They have made a promise to have an office of the missing person.
ஜெனீவாவுக்கு சென்று வாக்குறுதிகள் வழங்குவது மாத்திரம் போதாது, அளிக்கப்படுகின்ற வாக்குறுதிகளையும் பொறுப்புகளையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். அதனை கண்காணிப்பதற்காகவே நாங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான செயலகம் நிறுவப்படும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் வழங்குவதற்கான பொறுமுறை உருவாக்கப்படும் என்ற அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இலங்கையில் பல இன மக்களும் மனித உரிமை மீறல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாயம் கோரி நடத்தப்படுகின்ற போராட்டத்தில் இங்கு பெண்கள் முன்னணியில் இருப்பதை காண முடிகின்றது. மனித உரிமைகள், காணி உரிமைகள் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடுகின்ற மக்களுக்கு சர்வதேச மன்னிப்பு சபை உறுதுணையாக இருந்து செயற்படும். அந்த வகையில் இந்த மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் கூர்ந்து கவனிப்பதுடன் வடமாகாண முதலமைச்சர் மற்றும் நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் பேச்சுக்கள் நடத்த இருக்கின்றோம். வடக்கு உட்பட நாட்டின் பல இடங்களுக்கும் நாங்கள் விஜயம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை நேரில் கண்டறிவதற்காகவே இந்த விஜயத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்றார் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் ஜலீல் ஷெட்டி அவர்கள்.
மாணிக்க வாசம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.